الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال ربنا جل وعلا في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. غنيت الكرية مهتو مكة رمضان ودي مادم مهن رنجي برهرده. இந்த ரமதானை வரவேற்பது குறித்து அண்மை காலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ரமதானுடைய மாதம் நெருங்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய முன்னோர்கள் ஒரு அழகான துவா செய்தார்கள். உண்மையிலுமே நாமும் அப்படிப்பட்ட ஒரு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சலஃபுகள் முன்னோர்கள் ரமதான் நெருங்கி வருகிற போது இப்படி துவா செய்வார்கள்: அல்லாஹும்ம சல்லிம்னா ரமதான், அல்லாஹும்ம சல்லிம் லனா ரமதான் வதகப்பல்ஹு மின்னா மக்பூலா. மூன்று விஷயங்களை அவர்கள் துவாவிலே கேட்பார்கள். முதலாவது, ரமதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இரண்டாவது, ரமதானில் பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. மூன்றாவது, ரமதானில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய். இந்த மூன்று துவாக்கள் நம்முடைய முன்னோர்கள் ரமதானுக்கு நெருக்கத்திலே கேட்கக்கூடிய துவா. ரமதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரமதானை போன்ற பாக்கியமிக்க சந்தர்ப்பம் வேறு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அரஃபா நாளை விடவும் ரமதான் சிறந்தது. அரஃபாவை விட ரமதான் பாக்கியமிக்கது. காரணம் என்ன? உலமாக்கள் சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துவாக்களிலே எனக்கு அரஃபாவுடைய நாளை கிடைக்க செய் என்று துவா செய்தது கிடையாது, ஆனால் ரமதானை கிடைக்க செய் என்று துவா செய்திருக்கிறார்கள். எனக்கு அரஃபா கிடைக்கட்டும் என்று பெருமானார் துவா செய்ததில்லை, ஆனால் ரமலான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் துவா செய்தார்கள். ஆக இந்த வகையில் பார்த்தால் அரஃபாவை விடவும் இந்த ரமலான் மிக முக்கியமானது. அரஃபா வசதியுள்ளவர்களுக்கு கிடைக்கலாம், வசதியுள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லலாம், ஆனால் ரமலான் அப்படி அல்ல. ஏழையானாலும் சரி, பணக்காரனானாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுடைய அந்த பாக்கியம், அல்லாஹுடைய அந்த அருள் நிறைந்த மாதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கிறது. நாம் செய்ய வேண்டிய துவா இந்த நேரத்திலே: அல்லாஹ் எங்களுக்கு ரமலான் கிடைக்க வேண்டும். இரண்டாவது, ரமலானில் பாவங்கள் செய்யாமல் எங்களை பாதுகாத்து விடு. ரமலானில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய். இது ரமலான் நெருங்கி வருகிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய அமல். அதே போல இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுவெல்லாம் இந்த பயானுக்கு முன்னால் உள்ள ஒரு சிறிய முன்னுரை போல. ரமலானுடைய பிறையை பார்ப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா மாதங்களுடைய பிறையை பார்ப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். பிறை தென்படுவது என்பதும் அல்லாஹுடைய நியமத்துகளில் ஒரு நியமத், அல்லாஹுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையை பார்க்கிற போதும் ஹிலாலு ருஷ்தின் ஓ ஹைரின் என்று பெருமானார் துவா செய்வார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் பிறை தென்படுகிற போது ஹிலாலு ருஷ்தின் ஓ ஹைரின், இது நன்மையினுடைய பிறை, இது நன்மையினுடைய பிறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்க்கிற போது துவா செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பார்க்க வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய பிறை, ஈதுடைய பிறையை பார்ப்பதில் நமக்கு வலியுறுத்தி சொன்னாங்க: அஹ்சு ஹிலால ரமதான், அஹ்சு ஹிலால ரமதான், நீங்கள் ரமலானுடைய பிறையை தவறாமல் கண்டு வாருங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. எனவே ரமலானுடைய பிறை பார்ப்பது அது ஏதோ அஜரத்துமார்களுடைய வேலை அல்லது காதிகளுடைய வேலை, ஊரில் யாராவது ரெண்டு பேர் பார்த்தா போதும் என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் அந்த பிறையை பார்க்க வேண்டும். அதுவும் ரமலானுடைய பிறை ஒரு பாக்கியமிக்க பிறை அது. ஆக பிறை பார்க்கிற விஷயத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய கவனக்குறைவு, ஒரு பெரிய அலட்சியம் ஏற்படுகிறது. ரமலானுடைய பிறை பார்த்ததும் இந்த துவா ஓத வேண்டும்: அல்லாஹும்ம ஹிலால ஹைரின் ஒருஷ்தின், இதை எங்களுக்கு பாக்கியமிக்க பிறையாக நன்மைகளை கொண்டு வருகிற பிறையாக ஆக்குவாயாக என்று துவா ஓதி விட்டு நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்வேன். ரமலானுடைய பிறை வார்த்தவுடன் அல்லாஹ் இந்த மாதத்தை கிடைக்க செய்ததற்காக 2 ரக்காத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தொல வேண்டும். இது ரமலானுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில சின்ன விஷயங்கள். அடுத்ததாக இந்த சங்கியான மாதம், இந்த ரமலானுடைய மாதம் மிக நெருக்கத்தில், அடுத்த வாரம் நாம் ரமலானை சந்திப்பதற்கு தியாம ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய தராவிகளுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்கு மிக நெருக்கத்தில் இருப்போம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதை பல முறை நாம் கேட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் நினைவில் நாம் பதிக்க வேண்டும். காரணம், ரமலானை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் தவறவிட்டு கொண்டிருக்கிறோம். உலமாக்கள் சொல்வார்கள், ரமலானிலே 3 விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள், 3 விஷயங்களை அதிகமாக செய்யுங்கள். இந்த ஒரு உபதேசம் இன்றைக்கு நமக்கு போதுமானது. ரமலானில் 3 விஷயங்கள் அது நாம் தவிர்ந்திருக்க வேண்டும், 3 விஷயங்கள் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த அறிவுரைகள், இந்த 3 விஷயங்கள் என்ன, எதை நாம் செய்யக்கூடாது, எதை நாம் செய்யணும், இந்த விஷயத்தை இன்றைக்கு நாம் மனதில் பதிய வைத்து நம்முடைய பெண்களிடத்திலே இந்த விஷயத்தை நாம் சொன்னோமையானால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரமலான் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் நம்மிடமிருந்து அதை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானில் எதை நாம் செய்யக்கூடாது? முதலாவது, நம்முடைய உலமாக்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள், ரமலானில் செய்யக்கூடாதது என்ன சொன்னாங்க, லா தபகி கமா அந்த. ரமலானுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படியே ரமலானிலும் இருக்கக்கூடாது. இதை நம்ம செய்யக்கூடாது. ரமலானுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் அது மாதிரி ரமலானில் இருக்கக்கூடாது. ரமலானுக்கு முன்னால் இவர் தொழுகை விடக்கூடியவராக இருந்தார், ரமலானில் அப்படி இருக்கக்கூடாது. ரமலானில் ஜமாத் தொழுகையில் வந்து கலந்து கொள்வதிலே அலட்சியமாக இருந்தார், அதே நிலையிலே ரமலானும் இருக்கக்கூடாது. ரமலானில் பெற்றோர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார், ரமலானுக்கு முன்னால் பெற்றோர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார், ரமலானில் அப்படி இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்லப்போனால், ரமலானுக்கு முன்னால் உள்ள அந்த வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படி ரமலானில் இருக்கக்கூடாது. ரமலான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தர வேண்டும். ரமலானுக்கு முன்னால் இருந்த அதே நிலை ஒரு மனிதன் ரமலானிலும் நீடிப்பானேயானால், உலமாக்கள் சொல்வார்கள், இவனுடைய நிலை ரொம்ப ஆபத்தான நிலை, ரொம்ப டேஞ்சரான நிலை, இவனுடைய நிலை கவலைக்குரிய நிலை. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானை பெற்றும் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாகி விட்டான் என்று சொன்னார்கள். எனவே ரமலானுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, சற்று சீர்தூக்கி பார்த்து ரமலானிலே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ரமலானில் எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது, இதுவரை வாழ்க்கையில் எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறோம், ரமலானில் வித்தியாசமாக என்ன செய்தோம், நோன்பு நோற்பதை தவிர வேறு என்ன அமல் நாம் அதிகமாக செய்கிறோம், வளமை போல நம்முடைய கடைகளை திறக்கிறோம், வளமை போல நம்முடைய கடைகளை திறந்து வைக்கிறோம், ஜமாத்துடைய தொழுகைக்கு வளமை போல தாமதமாக வருகிறோம், ஏதோ முதல் 2 நாட்கள் சற்று கூட்டம் இருக்கிறதை தவிர மற்றபடி இயல்பு வாழ்க்கை மற்ற காலங்களில் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய ரமதானும் இருக்கிறது. ஆனால் ரமதான் அப்படிப்பட்ட மாதம் அல்ல. பெரிய பெரிய முஹத்தீஸீன்கள், இமாம்கள் ரமலானுடைய மாதத்தில் ஹதீஸுகளை கூட அறிவிப்பதை நிறுத்தி விடுவார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை ஒரு மாபெரும் அறிஞர், ஹதீஸ்களை வல்லுனர், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் யாருக்கும் எந்த ஹதீஸும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் ஃபத்வாக்கள் மார்க்க தீர்ப்புகள் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, இது அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட, அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே தொடர்பை வலுப்படுத்த வேண்டிய மாதம். எனவே ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் இமாம் மாலிக் அவர்கள் பள்ளியில தான் இருப்பாங்க, உது செய்ய போவாங்க, உள்ள வருவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, இது மட்டும்தான் ரமலானுடைய வாழ்க்கை. இதே போலதான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லார், இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களுடைய ரமலானும் இப்படித்தான். ஆக முன்னோர்கள் ரமலானை பொறுத்தவரை வேறு எந்த பணியும் செய்ய மாட்டாங்க, ரமலானில் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக நேரத்தை ஒதுக்குவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் சொல்வது போல, ரமலானுக்கு முன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் முடித்துவிட்டு நிறைவேற்றிவிட்டு இந்த 1 மாத காலம் முழுக்க அல்லாஹுடைய தொடர்பில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய 1 மாதம். ஆக சொன்னாங்க, ரமலானில் நாம் எப்படி இருக்க வேண்டும், முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கக்கூடாது, ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். 2வதாக சொன்னாங்க, ரமலானிலே நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய 2வது விஷயம், ரமலானுடைய இரவுகளை கருப்பாக்கி விடாதீர்கள். சொன்னாங்க, ரமலானுடைய பகல் அதை நோன்பை கொண்டு நாம் ஒளிமயமாக ஆக்குகிறோம், ரமலானுடைய அந்த பகல் காலத்தை நோன்பு நோற்று அதை பிரகாசமாக ஆக்கினோம், ரமலானுடைய இரவுகளை தூங்கி கருப்பாக்கி விடக்கூடாது. நம்மில் பெரும்பாலான மக்கள் ரமதானுடைய இரவு காலங்களை விழித்திருப்பது கிடையாது. ரமதானுடைய கடைசி பத்தில் கூட விழித்திருக்கிற மக்கள் சொற்பமான மக்கள். ரமதானுடைய இரவுகளை உறங்கி தூக்கத்திலே அதை இருட்டாக்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறோம். ரமதானுடைய இரவு காலங்களில் தராவீஹுக்கு வரக்கூடியவர்களும் சொற்பமான மனிதர்கள். ஒரு பெரிய கூட்டம் ஒன்றும் வருவது கிடையாது. ஓரிரு நாட்கள் இருக்கிற கூட்டத்தோடு சரியே தவிர அதிகமான மக்கள் ரமதானுடைய அந்த தராவீஹுடைய தொழுகையை கூட தொழுவது கிடையாது. ஆனால் இத்தனைக்கும் ரமதானுடைய இரவிலே தராவீஹோடு அமல் முடிவது கிடையாது. தராவீஹ் தொழுது விட்டால் அமல் முடிவதில்லை, அதற்கு பிறகும் அமல்கள் இருக்கிறது. எனவேதான் சொன்னார்கள், ரமதானுடைய பகலில் நோன்பு நோற்றது போல ரமதானுடைய இரவை வணக்கத்தை கொண்டு பிரகாசமாக்குங்கள், அதை இருட்டாக ஆக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க. மூன்றாவது விஷயம், ரமதானிலே செய்யக்கூடாத தவிர்ந்திருக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் சொன்னாங்க, ரமதானுடைய மாதத்தில் நோன்பனுடைய நன்மையை அழித்துவிடக்கூடிய காரியத்தை செய்யாதீர்கள். நோன்பின் நன்மை அளிக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. அதில் பிரதானமானது இந்த நாவு. நாவு தான் நோன்பனுடைய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடக்கூடியது. ரமதானிலே இந்த காரியத்தை செய்யாதீங்க. பாருங்கள், நம்ம ரமதானில் கூடி பேசி இவ்வளவு தவறுகள் செய்கிறோம், பொய் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம், எனங்க பலவிதமான தவறுகள் செய்து இந்த ரமதானுடைய நன்மையை நாம் அழித்து விடுகிறோம். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் ரமதானில் பள்ளியை தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா வெளியில் போனால் யாரை பற்றியாவது பேச வேண்டி வரும், வேற பற்றியாவது தவறாக பேச வேண்டி வரும், பொய் சொல்ல வேண்டியது வரும். அதனால் ரமதானுடைய மாதத்தை முழுக்க பள்ளியில் இருந்தாங்க. நம்முடைய தேவந்திரி பெரியார்கள் ரமதானுடைய ஒரு மாத காலம் யாத்திக்கார். ஏன்னா பள்ளியிலே இருந்துட்டால் பாவம் நடக்க வாய்ப்பு கிடையாது. அதனால தான் ரமதானுடைய ஒரு மாத கால யாத்திக்காவை நம்முடைய தேவந்திரி பெரியார்கள் உருவாக்குனாங்க. காரணம், இந்த பள்ளியினுடைய சூழலில் இருக்கிற போது இவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் உண்மையிலுமே ரமதான் சலாமத்தாக ஆஃபியத்தாக கிடைக்க வேண்டுமானால் ஒரு மாத காலம் யாத்திக்காக இருங்கள். எந்த பள்ளியில் இருந்தாலும் சரி, அல்லது பெரியார்கள் நிறைய இடங்களில் யாத்திக்காக இருக்கிறாங்க, அங்கே போனாலும் சரி, ஒரு மாத காலம் பள்ளியினுடைய சூழலில் இருந்து ரமதானை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆக ரமதானிலே நம்முடைய நன்மை அளிக்கக்கூடியது இந்த நாவு தான். இதைத்தான் அதிகமாக பேண வேண்டும். பாருங்கள், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவர்களை பற்றி பொய் சொல்வது இருக்கிறது, இதுதான் நன்மையை அதிகமாக அளிக்கக்கூடிய அமல். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் அவர்கள் ஒரு முறை சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு வாசலை காட்டி, மஸ்ஜிது நபியினுடைய ஒரு வாசலை காட்டி சொன்னாங்க, எதுஹுலு அலைக்கும் ரஜுலும் மின் ஹாதல் பாப் மின் அஹ்லில் ஜன்னா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வாசல் வழியாக இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி. இந்த வாசல் வழியாக ஒரு ஆண் வருவார், அவர் சொர்க்கவாசின்னு சொல்லி சஹாபாக்கள் அவளோடு பார்க்குறாங்க. அது யார், அது எந்த தோழர், அதுன்னு பார்க்குறாங்க. வந்தால் ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவர் பிரபலமானவர் அல்ல, எல்லோருக்கும் பரிச்சயமானவரும் அல்ல. சொல்லப்போனால் எந்த ஹதீஸுடைய கிதாபிலும் அந்த சஹாபி யாருன்ற பெயரே கிடையாது. ஒரு தோழர் வருகிறார், அவரை பற்றி பெருமானார் சொன்னார்கள், ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாதி பார்த்துக்குங்க, அவர் யாருன்னு இன்ன வரைக்கும் கிதாபுகளில் கூட பேர் இல்லை. இப்போ சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க யார் அதுன்னு சொன்னால், ஒரு சாதாரண மனிதர் வருகிறார். சஹாபாக்கள் பார்த்து கொண்டாங்க. அடுத்த நாள் பெருமானார் மஜ்லிஸிலே அமர்ந்தார்கள், சொன்னார்கள், இந்த வாசல் வழியாக ஒருவர் வருவார், பார்த்து கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாதி. இரண்டாவது நாள் சஹாபாக்கள் நினைச்சாங்க வேற யாரோ வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தாங்க, அதே மனிதர் முதல் நாள் வந்த மனிதர். மூன்றாவது நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வாசல் வழியாக ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாதின்னு சொல்லி. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ஒரு வாலிபர் சஹாபி, ஒரு வாலிபர். அவங்க நினைச்சாங்க, இந்த தோழரை பெருமானார் எதனால சொர்க்கவாதின்னு சொன்னாங்க, இவர் என்ன அமல் செஞ்சார், அவர் வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த தோழருடைய வீட்டுக்கு போய் ஒரு பொய் சொல்கிறாங்க, என் தந்தைக்கும் எனக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு, உங்கள் வீட்டில் முன்னால் தங்கிறேன். அவருடைய நோக்கம் உட்கார்ந்து அவருடைய அமலை பார்க்கலான்னு சொன்னால், மற்ற சஹாபாக்கள் என்ன அமல் செய்கிறாங்களோ அதே அமல் தான் அவரும் செய்கிறார். மூணாவது நாள் வீட்டை விட்டு புறப்படும் போது அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, என் தந்தைக்கும் எனக்கும் எந்த சண்டையும் கிடையாது, பெருமானார் உங்களை பற்றி மூன்று நாட்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள், உங்களுடைய அமலை பார்க்கலாம் என்று வந்தேன், எல்லா சஹாபாக்களும் என்ன அமல் செய்கிறார்களோ அதைத்தானே நீங்களும் செய்கிறீங்க, பிறகு உங்களை பெருமானார் இப்படி சொன்னாங்க. இப்போ அந்த சஹாபி சொன்னார், ஆமாம், நானும் எல்லாரை போல தான் அமல் செய்கிறேன், எல்லா சஹாபாக்களும் என்ன அமல் செய்கிறாங்களோ அதான் நான் அமல் செய்கிறேன், வேறு அமல் எதுவுமே இல்லை. அப்போ அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் திரும்பியும் கேட்குறாங்க, வேறு ஏதாவது அமல் இருக்குதா, இல்லை. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் திரும்பிடுறாங்க, சரி ஒன்றுமே தெரியலேன்னு திரும்பிடுறாங்க. அவர் திரும்பி போகிற போது அந்த சஹாபி பெருமானாரால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த சஹாபி அப்துல்லாஹி இப்னு அம்ரை கூப்பிட்றாங்க, தோழரை வாருங்கள். கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ற விசேஷமாக எந்த அமலும் இல்லை, அதை நீங்களும் பார்த்தீர்கள், ஆனால் என்னுடைய ஒரு அமல் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய உள்ளத்தில் எந்த முஸ்லிமின் மீதும் பொறாமையோ, எந்த முஸ்லிமின் மீதும் விரோதமோ, எந்த முஸ்லிமை பற்றி என்னுடைய நாவு தவறாக பேசியது கிடையாது. சொன்னார்கள் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அஸ், இன்னஹா லதில்க, பெருமானார் உங்களை சொர்க்கவாதி என்று சொன்னது இந்த காரணத்தினால்தான். ஆக யாரை பற்றியும் எந்த முஸ்லிமை பற்றியும் தவறாக பேசியதும் இல்லை, தவறாக எண்ணியதும் இல்லை. சொர்க்கவாதியாக ஆக வேண்டுமானால் இந்த ஒரு அமலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆக ரமலானில் இந்த உணர்வு, எந்த முஸ்லிமை பற்றியும் தவறாக பேசுவது, தவறாக எண்ணுவது, இது நம்முடைய நோன்பனுடைய அமல்களை அழித்துவிடும். ஆக மூன்று விஷயங்களை ரமலானில் தவிர்ந்திருக்க சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும், மூன்று விஷயங்களை ரமலானில் அதிகப்படுத்த வேண்டும். முதலாவது விஷயம் சொன்னாங்க அக்பில் அலா கலாமி ரப்பி, ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய கலாமாகிய திருக்குர்ஆனின் மீது கவனம் செலுத்துங்கள். இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுடைய இந்த மாதத்தில் குர்ஆனோடு நெருங்குங்கள், குர்ஆன் மீது கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னார்கள். ரமலானுடைய மாதத்திலே இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறாங்க? பள்ளிகளில் குர்ஆன் நிரப்பமாக இருக்கிறது, குர்ஆன் நிரப்பமாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்து குர்ஆன் ஓதுறாங்க? ரமலானுடைய அந்த மாதத்தில் கூட வந்து குர்ஆன் ஓதுபவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய யாரோ ஒருத்தர் ஓதிட்டு இருப்பார், யாராவது ரெண்டு பேர் ஓதுவாங்க. நாம் குர்ஆன் ஓதுவது கிடையாது, குர்ஆனை புறக்கணித்து விட்டோம். பெருமானார் மறுமையிலே சொல்வார்கள், யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். உலமாக்கள் குர்ஆனை புறக்கணிப்பது ஐந்து முறைகளில் வரலாம் என்று சொன்னாங்க. குர்ஆனை புறக்கணிக்கிறதுனா அஞ்சு வகை. முதலாவது குர்ஆனை கேட்காமல் இருக்கிறது, குர்ஆனை கேட்கறதே கிடையாது சில பேருக்கு, குர்ஆனை கேட்கறதே பிடிக்காது. இன்னைக்கு காலையில் கூட நம்முடைய ஜாமியால் உசுத்துன் ஹசனாவில் குர்ஆத்துடைய ஒரு அருமையான மஜ்லிஸ் நடந்தது. இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு நம்முடைய பள்ளியிலும் இருக்கிறது. கல்லூரியில் படிக்கிற வாலிபர்கள், பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவர்கள் குர்ஆனை தஜ்வீதுடைய முறையிலே கற்று எவ்வளவு அழகான ஒரு விருந்து அது, எவ்வளவு செவிக்கு விருந்து, குர்ஆனை அற்புதமாக ஓதுனாங்க. அப்போ குர்ஆனை புறக்கணிப்பது என்று சொன்னால் குர்ஆனை கேட்காமல் இருப்பதும் குர்ஆனை புறக்கணிப்பது, குர்ஆனை கேட்கிறதே கிடையாது. இரண்டாவது குர்ஆனின்படி அமல் செய்யாமல் இருப்பது, குர்ஆன் எதை ஹலால் என்று சொல்கிறதோ, குர்ஆன் எதை ஹராம் என்று சொல்கிறதோ, இந்த குர்ஆனுடைய ஹலால் ஹராமை புறக்கணிப்பது. ஆக இதுவும் என்னங்க? குர்ஆனை புறக்கணிக்கிறதா? இன்றைக்கு குர்ஆனுடைய சட்டங்களை, திருக்குர்ஆனுடைய ஹலால் ஹராமை நாம் புறக்கணித்து குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக சொன்னாங்க குர்ஆனை புறக்கணிக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு குர்ஆனை கொண்டு தீர்வு காணாமல் இருப்பது, இதுவும் குர்ஆனை புறக்கணிக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆனை கொண்டு தீர்வு காணணும். வியாபாரத்திலே ரெண்டு பார்ட்னர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆனை கொண்டு தீர்வு காணணும். ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, குர்ஆன் என்ன சொல்கிறது? இந்த குர்ஆன் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி. எந்த பிரச்சனையானாலும் குர்ஆனை திறந்து பார்க்க வேண்டும். இப்படி குர்ஆனை அணுகவில்லையானால் அதுவும் குர்ஆனை புறக்கணித்தல். நான்காவதாக சொன்னார்கள் குர்ஆனை சிந்திக்காமல் இருப்பதும் குர்ஆனை புறக்கணிப்பது. திருக்குர்ஆனை சிந்திக்காமல் இருக்கிறது. இன்றைக்கி நாம் எத்தனை பேருங்க குர்ஆனை சிந்திக்கிறோம்? அல்லாஹ் இத்தனைக்கும் தத்பர் என்கிற வார்த்தையை திருமறையிலே பல்வேறு இடங்களில் சொல்கிறான். அஃபலாய தத்பரூன் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, இந்த அருள்முறையை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குறான். குர்ஆனை சிந்திக்காமல் இருப்பதும் குர்ஆனை புறக்கணிக்கிற ஒரு செயல். ஐந்தாவதாக உலமாக்கள் சொல்வார்கள் குர்ஆனை புறக்கணிப்பதில் இந்த வகையும் வரும், குர்ஆனை கொண்டு சிகிச்சை செய்யாமல் இருப்பதும், குர்ஆனை கொண்டு நிவாரணம் தேடாமல் இருப்பதும் குர்ஆனை புறக்கணித்தல். பாருங்க, ஒரு நோய் வருது, நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போகலாம், போகலாம் அல்ல போக வேண்டும். நோய் வந்தால் ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம், அது கூடும். பெருமானாரும் அந்த மருத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பெருமானாரும் காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும் சொல்லியிருக்கிறாங்க. நபி மருத்துவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயிற்றுப்போக்குக்கு என்ன செய்ய வேண்டும் மருந்து சொல்லியிருக்கிறாங்க. பெருமானாரும் காயங்களுக்கு மருந்து சொல்லியிருக்கிறாங்க. நோய் வந்தால் டாக்டரிடம் போக வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லலை, கண்டிப்பாக போகணும். ஆனால் நோய் வந்தவுடன் டாக்டர்கிட்ட மட்டும் போனால் அவர் குர்ஆனை புறக்கணிக்கிறார். நோய் வந்ததும் முதலில் செய்ய வேண்டியது தனக்கு தெரிந்த குர்ஆன் வசனங்களை ஓதி, யா அல்லாஹ் இந்த வசனங்களை கொண்டு ஷிஃபாவை கொடு, இதான் முதல்ல செய்யணும். அப்புறம் டாக்டர்கிட்ட போகலாம், மருந்து சாப்பிடலாம். முதல்ல செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்ச சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா ஒரு பெரிய அற்புதம், அது ஒரு அருமையான நோய் நிவாரணி. ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஒரு காய்ச்சல் என்று சொன்னால் முதல்ல ஏழு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, பக்ராவுடைய கடைசி வசனங்களை ஓதுங்க, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க. இந்த தெரிந்த வசனங்களை ஓதி மேனியில் ஊத வேண்டும். ஒரு நோயாளிக்கு ஊதணும், அப்புறம் டாக்டர்கிட்ட போகலாம். இந்த குர்ஆனை கொண்டு நிவாரணம் தேட தவறினால் அதுவும் குர்ஆனை புறக்கணித்தல். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீஹி, அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஃபீஹி ஷிஃபா, இந்த குர்ஆனிலே நிவாரணம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை நோய் நிவாரணம் என்று சொன்னாங்க. இந்த குர்ஆனை யார் நிவாரணமாக பார்க்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு பல அற்புதங்களையும் காட்டுகிறான். பாருங்கள், ஒரு பெண்மணி ஒரு குழந்தை கை குழந்தையோடு ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறார்கள். அந்த குழந்தைக்கு எல்லா வியாதியும் இருக்கிறது, இல்லாத வியாதி என்றே சொல்ல முடியாது, எல்லா வியாதியும் இருக்கிறது. கணவன் மனைவியும் ஒரு மருத்துவமனையிலே வந்து அந்த குழந்தையை சேர்க்கிறார்கள். அந்த குழந்தை ஒரு மோசமான ஒரு சீரியஸான நிலையில் இருக்கிறது. மருத்துவர் அடிக்கடி அந்த தாயிடம் வந்து சொல்ல வருவார், உங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாது, உங்களுடைய குழந்தை வந்து பிழைக்க வாய்ப்பு கிடையாது, நீங்கள் தயாராக இருந்துக்கங்க என்று சொல்வதற்காக அந்த மருத்துவர் வருவார். அந்த பெண்மணி புரிந்து கொள்வார், இந்த டாக்டர் எதை சொல்ல வரப்போகிறாருன்னு சொல்லி. அவர் வந்ததுமே அந்த பெண்மணி சொல்லுவாங்க, இஸ்தான்து பில்லா அல்லாஹும் மஷ்பி, நான் அல்லாஹை கொண்டு உதவி தேடுகிறேன், யா அல்லாஹ் என் குழந்தைக்கு ஷிஃபாவை கொடு அப்படின்னு சொல்லி குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டாக்டர் வரும்போது அந்த பெண்மணி எடுத்து குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டாக்டர் அந்த பெண்ணுடைய கணவர்கிட்ட போய் ஏதாவது பேசலான்னு போனால் அந்த பெண் கணவருக்கும் உத்தரவிட்டுருவாங்க, பேசக்கூடாது, அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்க, குர்ஆனை ஓதுங்க. டாக்டர் இப்படி பல தடவை வருவார் போவார். அந்த பெற்றோர்கிட்ட அவர் சொல்ல வரும்போதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க, நாங்கள் அல்லாஹ்ட்ட உதவி தேடுறோம், குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அந்த குழந்தை அந்த மருத்துவமனையில் ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு வாரம், ஒரு வருட காலம் அந்த குழந்தை அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. ஆக பலவிதமான சிகிச்சைகள், போராட்டங்கள், அந்த தாய் ஒரு நிமிடம் கூட அல்லாஹுடைய விதியின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியது கிடையாது. அந்த தாய் ஒரு நிமிடம் கூட நம்பிக்கை இழந்ததும் கிடையாது. அந்த குழந்தைக்கு அருகிலே வந்து அந்த தாய் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உன்னை கொண்டு உதவி தேடுகிறேன், என்னுடைய குழந்தைக்கு ஷிஃபாவை கொடு. இப்படியே ஒரு வருட காலத்திற்கு பிறகு அந்த குழந்தை நிவாரணமும் பெறுகிறது. நிவாரணம் பெற்று அந்த குழந்தையை கொண்டு அந்த பெற்றோர் திரும்பக்கூடிய நேரத்தில் மருத்துவர் அந்த பெண்மணியிடத்தில் அந்த கணவன் மனைவியிடத்தில் கேட்குறாரு, ஏன்னா கொஞ்சம் வயதான தம்பதி, இளம் தம்பதிகள் அல்ல, வேறு குழந்தைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது, கேட்டாங்க உங்களுக்கு இது எத்தனாவது குழந்தைன்னு சொல்லி. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, இது எங்களுக்கு 17 வருடங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை. 17 வருடங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த வியாதியிலே கூட அந்த பெண்மணி தளரவில்லை. பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் குர்ஆனை கொண்டு கேட்டாங்க, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். எனவே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம், மருத்துவமனையில் சேர்க்கலாம், அது மார்க்கமும் அனுமதி அளிக்கிறது, ஆனால் குர்ஆனை விட்டு விடக்கூடாது. இந்த குர்ஆனை கொண்டு யாரெல்லாம் நிவாரணத்தை தேடினார்களோ அல்லாஹாலா அவர்களுக்கு என்ன விரும்பினார்களோ அதை அவர்கள் அல்லாஹாலா கொடுக்காமல் இருந்தது கிடையாது. அதே போல தான் ஒரு தம்பதியருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. நம்மிலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு பெரிய ஆலயமிடத்தில் சென்று கேட்குறாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது ஏதாவது சொல்லுங்க. இப்போ அவங்க சொன்னாங்களாம், சூரை நூஹ் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு அத்தியாயம் 29வது ஜுதிலே வருகிறது, இன்ன அரசன்னா நூஹன் என்கிற அந்த சூரா. இந்த சூறாவை சிந்தித்து அல்லாஹ் அந்த சூறாவில் என்ன சொல்லுகிறானோ அதை கடைபிடித்து வாருங்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். வெறும் சூறா நூஹ் என்ன, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஓதும், அதை ஓது அதை ஓதுன்னு சொல்கிறது, வெறுமனே ஓதுவது பிரயோஜனம் கிடையாது. சொன்னாங்க, சூறா நூஹ ஓதுங்க, சிந்தித்து ஓதுங்கள், அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறானோ அதை அமல் செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான். கணவர் வீட்டில் மனைவிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த ஆலிம் இப்படி சொன்னாங்க, குர்ஆனை ஓத சொன்னாங்க, நூஹ் சூறாவை சிந்திச்சு ஓத சொன்னாங்க, அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதன்படி அமல் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போ கணவனும் மனைவியும் குர்ஆன் எடுத்து உட்கார்றாங்க, அந்த நூஹ் அத்தியாயத்தை படித்து பார்க்குறாங்க. அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை ஷிர்க்கிலிருந்து தடுத்தாங்க. அப்போ அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது. இந்த வசனத்தை ஓதியதும் எல்லா தாயத்து தகடு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஷிர்க்கு. தவீத் என்பது மார்க்கம் அனுமதி அளிக்கிற சில முறைகள் உண்டு, அதற்கு சில முறைகள். இன்றைக்கி அந்த மாதிரி முறைப்படி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. சொன்னாங்க அல்லாஹ் இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எனவே அல்லாஹ்ட்ட கேட்போம். இரண்டாவது என்ன, இந்த அத்தியாயத்திலே அல்லாஹாலா நமக்கு உத்தரவிடுகிறான், இஸ்தஃபிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்தில் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்று சொல்கிறான். கணவனும் மனைவியும் அதிகமாக இஸ்திஃபார் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த சூறாவை ஓதி வந்தாங்க. ஓதி வந்த சில நாட்களில் அந்த மனைவி கற்பமாயிட்டான். அல்லாஹாலா இந்த திருமுறையை கொண்டு யாரார் என்ன நோக்கத்தில் ஓதுகிறார்களோ, எதை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, நம்பிக்கையும் உறுதியும் இருக்குமானால் அல்லாஹ் குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அதை கொடுக்கிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் நெருங்க வேண்டியது இந்த அருள்முறை குர்ஆன். நம்முடைய முன்னோர்கள் இந்த ரமலானிலே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை 60 குர்ஆன் முடிப்பாங்க ஒரு ரமலானில். 60 குர்ஆன் இன்றைக்கு நாமெல்லாம் அது சாத்தியமாகமான்னு கேள்விப்பட்டுருப்போம், அப்படிலாம் ஓத முடியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் நேரத்தில் செய்திருந்த அபிவிருத்தி, அவருடைய காலத்திலிருந்து அந்த பரக்கத்தான காலம் அது. ஒரு ரமலானிலே 60 குரான், இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு ரமலானிலும் 30 குரான் முடிப்பாங்க. ரமலானுடைய இரவு தொழுகை தராவீஹ் தொழுகை, அதில் 3 நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்க, 3 நாளைக்கு ஒரு குரான். இன்றைக்கி நம்ம 1.5 ஜுதுவுக்கு நம்ம கால் வலிக்குது, கை வலிக்குது, 4 ரக்காத்துக்கு வரதோட காலை நீட்டிக்கிறது, 4 ரக்காத்துக்கு வரதில் காலை பிடிச்சிக்கிறது. ஒரு 1.5 ஜுதுவுக்கு நாம் படுற பாடு, அதில் இடையில நாம் எதையெல்லாம் ஓதுறோம், அது ராகமாக ஓதக்கூடிய அளவுக்கு கூட பல இடங்களில் குரான் ராகமாக ஓதப்படுவது கிடையாது. இடையில ஓதுறது அவ்வளவு ராகமாக ஓதுறாங்க, ஆனால் குரான் அவ்வளவு அதிவேக வேகத்தில் குரான் ஓதப்படும். குரான் அல்லாஹ் நிறுத்தி ஓத சொன்னான், ரத்திலில் குரான தர்த்தீலா, இந்த குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எத்தனை இடங்களில் குரான் நிறுத்தி ஓதப்படுது? எங்கே வேகமாக முடியுதோ அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, எங்கே வேகமாக முடியுதோ அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. குரான் அல்லாஹுடைய இந்த கலாம் உண்மையிலுமே நம்முடைய உள்ளங்கள் தூய்மையாக இருந்தால் இந்த கலாமை கேட்பதில் ஒருபோதும் நாம் சலிப்படைய மாட்டோம். ஹரத் உஸ்மான் சொன்னாங்க, லவ் தஹுரத் குலூபுனா, நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்தால், நம்முடைய உள்ளங்கள் தூய்மையாக இருந்தால், மா ஷபி அனாமின் கலாமி ரப்பினா, அல்லாஹுடைய இந்த கலாமை கேட்பதிலிருந்து நம்முடைய உள்ளம் ஒருபோதும் சலிப்படையாது. கேட்டுக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம், எப்போ முடிக்கணுங்கிற எண்ணமே வராது. அவர்கள் ரமலானுடைய இரவிலே நின்று வணங்கினால் சஹர் வரைக்கும் தொழுக நடக்கும், சஹர் வரைக்கும் ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு 10 ஜுது ஓதுவாங்க, 10 ஜுதுங்கிறது வேகமாக அல்ல, நிறுத்தி நிதானமாக இப்படி 3 நாட்களுக்கு ஒரு குரான் முடிப்பாங்க. நமக்கு 1.5 ஜுது அது எவ்வளோ பாரமாக இருக்குது? என்ன காரணம்னு சொன்னால் நம்முடைய உள்ள அசிங்கமாக இருக்குன்னு அர்த்தம். குரானை கேட்குறதுல பாரமாக இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க, உள்ள அசிங்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். குரானை கேட்குறதுல பாரம் இல்லைன்னு சொன்னால் விளங்கிக் கொள்ளலாம், அந்த உள்ளம் தௌஃபீக் செய்யப்பட்ட உள்ளம். இப்னு மசூர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், 3 இடங்களில் உங்களுடைய உள்ளம் லயிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு உள்ளமே இல்லை, அல்லாஹ்ட உள்ளத்தை கேளுங்க. 3 இடங்களில் உள்ளம் லயிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு கல்புன்னு ஒன்று கிடையாது. முதலாவது என்னங்க? மஜாலிசு திக்ர், திக்ருடைய மஜிலிஸில் ஒருத்தருக்கு உள்ள லயிக்கலை. திக்ர் செய்யப்படுது அமைதியான சூழலில், ஆனால் அவருடைய கல்வி எங்கேயோ இருக்குது, அவர் தெரிஞ்சுக்க இவருக்கு கல்வி கிடையாது. இரண்டாவதாக சொன்னாங்க, இந்த திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படுகிறது, ஆனால் அவருடைய கல்வி அங்கே இல்லை எங்கேயோ இருக்குது, சொன்னாங்க அவருக்கு கல்வி இல்லை. மூன்றாவது தனிமையில் இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார், தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனை வரக்கூடாது. இந்த 3 இடங்களிலும் உன் மனம் ஒருமனப்படவில்லையானால் நீ அல்லாஹ்விடத்திலே கல்பு கேளுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரமலானுடைய இரவு காலங்களில் குரானை கேட்கறதுல நமக்கு லைப்பு கிடையாது. எப்போ தராவீஹ் வரும், எப்போ இமாம் சாப் தக்பீர் கட்டுவாங்க, எப்போ குரானை ஓத ஆரம்பிப்பாங்க, அது கிடையாது. நாம் நம்முடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு அவசர அவசரமாக வளமை போல வேக வேகமாக என்னங்க முகத்தை கழுவி கையை கழுவிட்டு ஒரு நிதானமாக ஒது செய்கிறது கூட கிடையாது. ஒரு நிதானமான ஒது அது கூட எனக்கு சுன்னத்தான அந்த ஒழுக்கங்களை பேணி உதவு செய்கிறது கிடையாது. பல பேர் இஷா முடிஞ்ச பிறகு வருவாங்க, பல பேர் தராவீஹ் ஆரம்பித்த பிறகு வர்றாங்க. அல்லாஹுடைய கலாமோடு தொடர்பு இருக்கிற இந்த மாதம் ரமலானில் கூட நாம் குரானை நெருங்கலைன்னு சொன்னால், ரமலானுடைய இந்த மாதத்தில் கூட குரானை கேட்கலன்னு சொன்னால் நம்மை விட துர்பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, இது குரானுடைய மாதம். இது இந்த மாதத்தில் குரான் தான் நம்ம செய்ய வேண்டிய வணக்கமே. குரானை ஓதுங்கள், காலையிலிருந்து மாலை வரை குரான், இரவிலே குர்ஆன், படுக்கைக்கு முன்னால் குர்ஆன், படுத்து எழுந்ததும் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே குர்ஆன், சஹருக்கு முன்னால் என்னங்க குர்ஆன், ஒவ்வொரு நிமிடமும் இது குர்ஆன் ஓத வேண்டிய மாதம். நான் வியாபாரிகளுக்கும் சொல்வதை தான், அப்படி கடையை திறந்து உட்கார்ந்தாலும் குர்ஆன் ஓதுங்க. கடைவீதியில் உள்ளவங்க கடையை திறந்து உட்கார்ந்தாலும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுங்க. நாம் இந்த கலாமை புறக்கணித்ததுனால தான் அல்லாஹ்வுடைய வெற்றியை நாம் பார்க்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை கொண்டு தான் அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு கண்ணியத்தையும் வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனை புறக்கணித்தால் அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை இழிவுபடுத்துவான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் குர்ஆனோடு உள்ள நம்முடைய தொடர்பு பலவீனமாக இருக்கிறது. ஆக ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய அமல், குர்ஆனை நெருங்கி வாருங்கள். அக்பில் அலா கலாமி ரப்பி. இரண்டாவதாக சொன்னார்கள் ரமலானிலே செய்ய வேண்டிய இரண்டாவது அமல், இந்த 3 விஷயத்தை நம்ம செஞ்சாலே பெரிய பாக்கியம் அது. சொன்னாங்க, அக்பில் அல துஆ இல் ஹாலிஸ் அல் வாசியா, ரமலானுடைய மாதத்திலே விசாலமாக துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸோடு துவா செய்யுங்கள். ரமலான் துவாவுடைய மாதம். மற்ற காலங்களை விட ரமலானுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒரு மனிதன் புனிதமான ஹரமில இருக்கிற போது அவன் கேட்குற துவாக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே போல் ரமலானுடைய ஒவ்வொரு நேரமும் துவாவுடைய நேரம். வருடத்தினுடைய மற்ற காலங்களில் கூட எல்லா நேரமும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் அல்ல, ஆனால் ரமலான் அப்படி கிடையாது. ரமலானுடைய ஒவ்வொரு நொடியும் துவாவுடைய நேரம். அதில் சில குறிப்பிட்ட நேரங்கள், மிக விசேஷமான நேரங்கள், அதில் இஃப்தாருடைய நேரம். பெருமானார் சொன்னார்கள், இன்னலி சாயிமி ஐந்த ஃபித்ரிஹி தஅவத்தும் முஸ்தஜாபா, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துவாவை வைத்திருக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். அது துவாவுடைய நேரம். ஆனால் கைசேதம், நம்முடைய பெண்கள் இந்த மகத்துவமிக்க இந்த மாதத்தை எப்படி ஆக்கிட்டாங்க? சமைக்கிறதுக்குரிய மாதம், ஆடை எடுப்பதற்குரிய மாதம். இது விதவிதமாக சமைக்கிறதுக்கும், ஆடைகள் எடுத்து மற்றவர்களிடத்திலே காட்டி பெருமைப்படுவதற்கும் அதான் இன்னைக்கு நம்முடைய பெண்களுடைய ரமதான் ஆக இருக்குது. ரமதானுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் திட்டமிடுவாங்க, ரமதானில் எத்தனை குர்ஆன் ஓதணும், என்னென்ன அமல்கள் செய்யணும்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய பெண்களும் ரமதானுக்கு முன்னால் தயாராகிறாங்க, இபாதத்து ரீதியாக அல்ல, ரமதானுக்கு முன்னால் சாப்பாட்டுக்கும் சமையலுக்கும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்து ரமதானை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ரமதானுடைய மாதத்தில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், அதற்குரிய பட்ஜெட்டை போடுறோமே தவிர, ரமதானில் நம்முடைய அமல்கள் என்ன, அதற்கு யாராவது நம்மளே திட்டமிடுகிறோமா? நம்முடைய பெண்களுடைய ரமதான் அவ்வளவு வீணாகி கொண்டிருக்கிறது, பாலாகி கொண்டிருக்கிறது. அதுவும் அருள்மிக்க இந்த மாதத்தில் நம்முடைய பெண்களை சுற்றி சைத்தான்கள் நிற்கிறான். ரமதானுடைய மாதத்தில் நம்ம பெண்களை சுற்றி அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க, இது சைத்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதம்னு சொல்லி. ஆனால் நமக்குண்டு சில விசேஷமான சைத்தான்கள் அவிழ்த்து விடப்படுறாங்க. ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய பெண்களை வழிகெடுப்பதற்கு அங்காங்கே வந்து என்னங்க பல பேர் வந்து முகாம்கள் போடுறான். நான் பெருமனுங்க ஒரு கோரிக்கையாகவே சொல்கிறேன், ரமதான் மாதத்தில் ஊருடைய எந்த மன்றத்தையும் யாருக்கும் வியாபாரத்திற்கென்று இடமளிக்காதீர்கள். ரமதான் மாதத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய என்னங்க சேலைகளுக்காக, ஆடைகளுக்காக வரக்கூடிய யாருக்கும் எந்த இடத்தையும் கொடுக்காதீங்க. இந்த மாதம் பெண்கள் வீட்டில் இருக்க வேண்டிய மாதம், இது சுற்றி திரிய வேண்டிய மாதம் அல்ல. ஆக குர்ஆனை முன்னோக்குங்கள், இரண்டாவதாக அதிகமாக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. மூன்றாவது விஷயம் சொன்னாங்க, ரமதானுடைய மாதத்தில் அக்பில் அல சுஜூத், இந்த மாதத்தில் அதிகமாக சுஜூது செய்யுங்கள். அதிகமாக சுஜூ செய்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதிகமாக தொழுகிறது. அதிகமாக சுஜூ செய்யுங்கன்னு சொன்னால் அதிகமாக தொழுகிறது. பெருமானார் சொன்னாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருப்பது சஜிதாவை கொண்டு தான். எனவே ரமதானுடைய மாதம் பழமை போல நாம் தொழக்கூடிய ஃபரவு, பழமையான சுன்னத்துகள், வாஜிபுகள், தராவி இத்தோடு நில்லாமல் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும், அதிகமாக தொழ வேண்டும். இந்த மூன்று அமல்கள் அதிகமாக செய்யும்படி சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மூன்று விஷயங்களை தவிர்த்து, இந்த மூன்று விஷயங்களை யார் செய்கிறாங்களோ அவங்க தங்களுடைய ரமதானுடைய கடைசியில் யோசிச்சு பார்க்கணும், இந்த மூணு விஷயத்தை நாம் செய்யாமல் இருந்தோமா? அது ரமதானுக்கு முன்னால் இருந்தது போல ரமதானில் இல்லை. இரண்டாவது, ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய நோன்பை பாலாக்கக்கூடிய, நம்முடைய நோன்பனுடைய நன்மையை அளிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் செய்யலை, இப்படி நாம் எல்லாம் இருந்தோமா என்று யார் யோசித்து பார்க்கிறாரோ, இந்த ஆறு விஷயங்களும் அவருடைய ரமதானிலே பெறப்பட்டிருந்தால் அவருடைய ரமதான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் இது. எனவே ரமதானுக்கு முன்னால் இந்த வகையிலே நாம் தயாராகுவதற்கு, ஆயத்தமாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். ரமதானை வரவேற்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு முன்னால் ஷாபானுடைய இறுதி தினங்களிலே தம் தோழர்களுக்கு மத்தியிலே இப்படித்தான் பிரசங்கம் செய்வார்கள், ஹுத்பா செய்வார்கள். ஜா அக்கும் ஷஹருன் அதீம், ஜா அக்கும் ஷஹருன் முபாரக், ஒரு மகத்துவமிக்க மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது, ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று பெருமானாரும் இந்த மாதத்தை குறித்து தம் தோழர்களுக்கு முன்கூட்டி சொல்வார்கள். எனவே அத்தகைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு மாதம் ரமதானுடைய அருளை நம்முடைய வார்த்தையால் எவ்வளவு சொன்னாலும் சொல்ல முடியாது. ரமதானுடைய பரக்கத்துகளை எவ்வளவு சொல்ல நினைத்தாலும் சொல்ல முடியாது. அது வர்ணிக்க முடியாத ரஹமத்துடைய மாதம், வர்ணிக்க முடியாத பரக்கத்துகளுடைய மாதம். அல்லாஹ் அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் நமக்கு தந்திருக்கிறான். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் ரமதானை அடைகிற அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். இந்த சந்தர்ப்பத்தை பாழாக்காமல், இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காமல், சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய கலாமை ஓதுவதிலே இன்பமாக எடுத்து அந்த இன்பத்திலே திளைத்திருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் தொடர்பாக அல்லாஹ்விடத்திலே எவ்வளோ அழகான துவாக்கள் செய்தார்கள். குர்ஆனை பற்றி பெருமானார் செய்த துவாக்களை ஒரு நிமிடம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான துவாக்கள். பெருமானாருடைய துவாவை நாம் கேட்டாலே போதும், நாம் இம்மை மறுமையினுடைய வேறு எந்த விஷயத்தையும் கேட்க தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை முன்னால் வைத்து கொண்டு துவா செய்வாங்க. அல்லாஹும்மா ஜஅலில் குர்ஆன் ரபீஅ கல்வி, இறைவா இந்த குர்ஆனை என் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி. எவ்வளோ அழகான துவா இது. இன்னைக்கு உள்ளம் அதில் எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள், இதனால தான் இன்னைக்கு உலகமே நிம்மதி இல்லாமல் இருக்குது, தற்கொலைகள் அதிகமாகுது. துவா செஞ்சாங்க, அல்லாஹும்மா ஜஅலில் குர்ஆன் ரபீஅ கல்வி, என் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி. பனூர சதுரி என் உள்ளத்திற்கு இதயமாக, என் உள்ளத்திற்கு ஒளிமயமாக ஆக்கு. பிறகு சொன்னாங்க, ஓ ஜலா அஹம்மி ஓ ஹம்மி, என்னுடைய கவலைகள் என்னுடைய துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை ஆக்கு. ஆக திருமறையை ஒரு மனிதன் அணுகிற போது என் உள்ளத்திற்கு வசந்தமாக, என் உள்ளத்திற்கு ஒளியாக, என் கவலைகளை போக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை ஆக்கு என்று ஒரு மனிதன் கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவை நிச்சயமாக ஏற்கிறான். பெருமானார் இந்த குர்ஆனை அணுகிற போது இப்படி துவா செய்வார்கள், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை மறுமையிலே எனக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக ஆக்கு. குர்ஆன் நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யும், ஷஃபாஅத் செய்யும். எனவே அருள்மிக்க இந்த மாதத்திலே திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துங்கள். ரமலான் என்பது வெறும் பசித்திருக்கிற மாதம் மட்டுமல்ல, வெறும் பசியோடு இருக்கிறோம் நோன்பு நோக்கிறோம் அது மட்டுமல்ல ரமலான். அப்படி நினைப்பவர்கள் உண்மையிலுமே ஏமாளிகள். எனவே இது குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தினால் மட்டும்தான் குர்ஆனும் நோன்பும் சேர்ந்து மறுமையிலே பரிந்துரை செய்யும் என்று பெருமானார் சொன்னார்கள். அஸ்ஸௌமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி யௌமல் கியாமா, நோன்பும் திருக்குர்ஆனும் சேர்ந்து மறுமையிலே ஒரு அடியானுக்கு பரிந்துரை செய்யும் என்று பெருமானார் சொன்னார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அத்தகைய குர்ஆனோடு அதிகமான தொடர்புடைய அடியார்களிலே நம் எல்லோரையும் சேர்த்தல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.